अतुलशरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समिधिञ्जयः. 52వ శ్లోకం. దివ్యమాన నామాకల్ ఎన్న నామస్మరణమో అలాది అంత నామావుడి అర్థమో మనుష్యాడుకు சகல துன்பங்களையும் நீக்கி க்ஷேமத்தை கொடுக்குமோ மனசாந்தியை கொடுக்குமோ அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமாக்கள். உலகத்தில் மனுஷியாளுக்கு துணை யாரு அப்படின்னு யோஜனை பண்ணினால் துணைன்னா யாரு? எப்பொழுதும் நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்மளோட பேசிட்டு இருக்கிறவ. பேச முடியுமோ? ரொம்ப பேரால அவாவாளுக்கு அவாவா காரியம் இருக்கு. ஆனால் நம்மளோடையே இருந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பேசும் பொழுதெல்லாம் நமக்கு சமாதானம் கொடுத்துண்டு நான் இருக்கேன்னு நம்மளை காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பகவான் தான். மற்ற பதார்த்தங்கள், ஆசைக்காரி, குழந்தைகள், அம்மா, அப்பா, அக்கா, தங்கி, அவளுக்கு அவாவா காரியங்கள் இருக்கு. அதுக்காக அவள் கெட்டவான்னு சொல்லலை. ஆனால் எப்பொழுதும் நம்மளோடைய எப்போ கூப்பிட்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு நான் இருக்கேன்னு உதவக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பகவான் தான். நீங்கள் நினச்ச சந்தர்ப்பத்தில் உங்கள் இதயத்தில் அந்த காட்சி கொடுத்து உங்களோடையே உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் பகவஸ்வரூபம் வரும். ஆனால் அந்த ஸ்வரூபத்தை நாம் அடையிறதுங்கிறதுக்கு வழி தெரியணும். அது இல்லாமல் தான் லோகத்தில் ஜனங்கள்லாம் ஏகாகிகளாக லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் லோன்லியாக இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. எப்பொழுதுமே உங்கள் பக்கத்திலேயே பகவான் இருந்துட்டுருக்கார், உங்கள் இதயத்திலேயே இருந்துட்டுருக்கார், உங்களுக்கு சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கார். ஆனால் அவரை நாம் கவனிக்கணும். அந்த சகாயம் பண்ணக்கூடியதான வியக்திகளில் யாருன்னா பகவான் அதுலஹா. அவருக்கு சமமானவா வேற யாரும் கிடையாது. எல்லோரும் கொஞ்ச நாள் தான் நம்மளோட சௌக்கியமாக இருப்பார். கல்யாணம் பண்ண புதுசு தான் ஆத்தக்காரி. சின்ன வயசில் இருக்க இப்போ குழந்தைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் யோஜனை பண்ணலாம். அம்மா அம்மான்னு அம்மா பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கோம் குழந்தை 5-6 வயசு வரைக்கும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளோட விளையாட போயிடும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இப்படி எல்லோரும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமையானால் அவளோட இருப்பாளே தவிர நம்ம மாதிரி எப்பொழுதும் நம்மளோடைய இருக்கிறவர் யார் அப்படின்னா பகவான் ஒருவர் தான். அந்த பகவானை நாம் எப்பொழுதும் மனசில் தியானம் பண்ணிட்டு நாம் நினைத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலையும் அவர் நமக்கு தெரியலா போல பண்ணிக்க வேண்டியது. இதுபோல பண்ணிட்டவா பிரகலாதாதிகள்லாம் எப்பொழுது பேசினாலும் எப்பொழுது பார்த்தாலும் அவளுக்கு கூட இருப்பாரா? அதுபோல சகல பிராணிகளுக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர் பகவான் அதுலஹா அப்படின்னு பேர். அவரோட சமமாக ஒப்பிட முடியாது யாரையும். துலான்னா திராசு. திராசு என்ன பண்ணுறது? ஒரு தட்டில் ஒரு பொருளை போட்டு இன்னொரு தட்டில் அதுக்கு சமமாக இன்னொன்று இருக்கு அப்படின்னு பார்க்கறது அல்லவா திராசு. அதே மாதிரி பகவானுக்கு சமமாக வேற யாராவது இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எதில் உங்களுக்கு உதவுதில்ல, உங்களுக்கு எப்பொழுதும் மனசாந்தி கொடுக்கறதில்ல, உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல, அந்த தர்மத்தில் யாரை பார்த்தோம்னா பகவானை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால்தான் அவருக்கு நதஸ்தமோஸ்தி அப்யதி கஷ்ட கஷ்டித் நதஸ்ய நதஸ்ய பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யஷஹ நதஸ்ய பிரதிமா அஸ்தி. அவருக்கு சமமானவர் வேற யாரும் கிடையாது. யஸ்ய நாம மஹத்யஷஹ, அவருடைய பேர் என்ன தெரியும்? மிக புகழ் பெற்றவர். எல்லோரோலையும் இப்போ நீங்கள் ஆகாசத்தில் சந்திரனை பார்க்குறீர்கள், பௌர்ணமி சந்திரனை. ஒவ்வொருவருக்கும் சந்திரனோட சம்பந்தம் உண்டு. சந்திரன் சில பேருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுப்பேன், சில பேருக்கு துன்பத்தை கொடுப்பேன்னு இல்லை, எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற. எல்லோரும் பூர்ணமாக சந்திரனை பார்க்கலாம். நீங்கள் தான் பார்த்துட்டுருக்கீங்க, எனக்கு இடம் இல்லையேன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் சந்திரனை பார்க்கலாம். அதே போல் பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். எல்லோருக்கும் அவளுக்கு தகுந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆகையால் அவருக்கு அதுலஹான்னு பேர். துலா உபமானம் அஸ்ய நவித்யதே, அவருக்கு உபமானம் இல்லை. அதனால் அவருக்கு அதுலஹான்னு பேர். அதே போலயே நதத் சமோஸ்தி அபியதிக குதன்யா, அவருக்கு சமானமானவாளே கிடையாது. இப்ப அவளை விட வசதியா இருக்காரு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அவருக்கு ஈடு அவர்தான். சில பதார்த்தங்களுக்கு உபமானம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாத்த விட அப்பாற்பட்டது. சமுத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சமுத்திரம் குட்டையாட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நதியாட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்துக்கு என்ன உபமானம்? சமுத்திரம் தான் சொல்லணும். சாகர சாகரோபமா ககனம் ககனாகாரம். ஆகாசம் எப்படி இருக்குன்னு, ஆகாசம் ஆகாசம் தான். ஆகாசம் சின்ன இடவழி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேடா? இல்லை ஆகாசத்துக்கு உபமானமா வேற எது சொல்ல முடியும்? முடியாது. ஸோ ஆகாசம் எப்படி இருக்குன்னா, ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கு. சாகர சாகரோபமா. அதே போலயே ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் ராமனுக்கும் ராவனுக்கும் நடந்த யுத்தம். அது எப்படி இருந்தார்? அதுக்கு உமானம் வேற ஒன்றும் முதல முடியாது. அவ ரெண்டு பேரும் இருந்தா அவ இருந்தா தான் முடியும். அனுமார் கடைசியில ராமனை வந்து கேட்டாராம், என்ன இன்னொரு இடத்துக்கு யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டேன், நான் அந்த யுத்தத்துல இருந்துவிட்டேன், ஊர்ல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் ஆஹா என்ன வசதி என்ன வசதின்னு சொல்றா. இதை கேட்டாதான் நமக்கு ஆஹா இதை பார்க்கலையேன்னு மனசு கவலையா இருக்கிறாமா. நீங்க ராவணனோட யுத்தம் பண்ணதை நான் பார்க்கணுமே நேரம். இது முதலையே சொல்ல வேண்டாமா? ராவணனை கொன்னு ஆயிடுது, இப்போ மறுபடியும் கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்த வீடியோக்காரன்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா? பெண்ணுக்கு தாலி கட்டின பிறகு இன்னொரு தரம் கட்டுங்க தான் இருக்கிறான். ஏன்னா அவன் ஃபோட்டோ எடுக்கணுமா? நல்லகா நான் அதை கைட்டிட்டு திரும்பி கட்டுன்னு சொல்லாமல் இருந்தானே, விவகாரம் முழுக்க என்னடான்னு. அது மாதிரி மறுபடியும் ரீப்ளே பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ராவணன் தான் பிராணம் விட்டாச்ச. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரா ராமன், கவலைப்படாதப்பா உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னார். எப்படின்னர்? அடுத்த பிறவியில வா, நீயும் பிறந்துன்ற அடுத்த பிறவியில நான் கிருஷ்ணாவதாரமாக கிருஷ்ணனாவதாரம் எடுக்க போகிறேன். அப்பொழுது என்னுடைய அம்சமாக அர்ஜுனன் மேலே பிறக்க போகிறான். இந்த அம்சமாக அர்ஜுனன் பிறந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனனுக்கும் மற்றவர்களுக்கும் கௌரவாளுக்கும் யுத்தம் நடக்க போகிறது. அப்பொழுது நீ தேர் தட்டுக்கு மேலே துவஜத்தில் உட்காந்துட்டு அந்த கொடியில் உட்காந்துட்டு நீ பார்த்து கொண்டுரு, அது நான் யுத்தம் பண்ணினா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமோ? சிலதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. அதே போல பகவானுக்கு திருஷ்டாந்தம் வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? அதுலஹா. சரி, அதுக்கு சரபஹா. சரபன்னு பேரு பகவானுக்கு. சில பொருளை பார்த்தாலே நல்லதுன்னு சொல்வார். கருடனை பார்த்தா நல்லது. நம்ம எந்த காரியம் நினைச்சோண்டு ஆகாசத்தை பார்த்தா கருட தரிசனம் ஏற்பட்டால் அது சுபர் நடக்கும். சாதாரணமாகவே கருட தரிசனம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்வா. அதே மாதிரி சரபன்னு ஒரு பிராணி, அது இப்போ இல்லை போயிடுது. அது எப்படி இருந்தால் அது பட்சியாக கணக்கெடுறதுலாம் இல்லை பிராணியாக கணக்கெடுக்கிறதுலாம் தெரியல. அந்த சரபமூர்த்தி சாதாரணமாக நாமெல்லாம் சிம்மம் தான் கொடூரமான பிராணின்னு சொல்வா. சிம்மம் ஒரு பிராணியை கொல்லணும்னு ஆரம்பித்து தான் கொண்டுவிடும். அதுக்கு தங்கு தடங்கள் ஒன்றும் கிடையாது. அப்படி அப்படி சாதாரணமாக கொல்லாதது, அது பசிச்சாதான் வந்து கொல்லும். ஆனால் அந்த கொல்ற சந்தர்ப்பத்தில் எவ்வளோ பலவந்தரமான பிராணியாக இருந்தாலும் கொண்டுவிடும். யானையை முதல் கொண்டா சிம்மத்தினை அடியில பிராணை விட்டுரும். அப்படி இன்ஃபேக்ட் யானைக்கு சொப்பனத்தில் சிம்மம் வந்தாலும் பிராணை விட்டுருமா, அப்படின் பயம் சிம்மத்தை கண்டா. அதனால அந்த சிம்மங்கிறது ஒரு விசேஷமான ஒரு பிராணி, பயங்கரமான ஒரு பிராணி. அந்த சிம்மத்தையே கொல்ல முடியதான பிராணி ஒன்று இருக்கான், அதான் சரபஸ்வாமின்னு சொல்றது. அந்த சரபருக்கு எட்டு கால், அதுக்கு ரெக்க வேற உண்டு. அது பட்சியில் சேர்க்கறதா இல்லை பிராணிகளில் சேர்க்கறதா டவுட்டு. பறக்கவும் பறக்கும், அதே சமயத்தில் எல்லாவற்றையும் கொல்லும். அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு மிருக விசேஷம் அந்த சரபன்னு சொல்றது. ஆனால் அந்த சரபன் இடத்துல விஷ்ணு சக்தி இருக்கான் அந்த பிராணி. அந்த பார்த்தாலே ரொம்ப நல்லது, எல்லாரையும் கொல்லாதது, இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் பிராணி. அதனால் அது மாதிரி ஒரு ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதுனால சரபஹா அப்படின்னு பெயர் வச்சு. இல்லை சரபஹான்னு என்ன? இந்த சரீரம் இருக்கே இந்த சரீராடி சீரியமானத்வாத் தேஷு பிரத்யேகாத்மதையா பாதி சரபஹா. நம்ம எல்லா சரீரத்திலையும் உள்ளூர நான் நான் ஒருவர் காணப்படுகிறார் அல்லவா, எல்லோருக்கும் நான் தானே அறியப்படுகிறதவா அல்லவா? அந்த உருவமா பரமாத்மாவுக்கு சரபன்னு. சரம்னா சரீரம்னு அர்த்தம். இந்த சரீரத்துக்கு ஏன் பேரு சீரியதே இது சரீரம். நாளடவுல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அதுக்காக தான் இதுக்கு சரீரம்னு பேர். இந்த சரீரத்துக்குள்ள எப்பொழுதுமே நான் தோணிக்கொண்டிருக்கார் பார்த்தீங்களா, ஆகியம்தான் அவருக்கு சரபா அப்படின்னு பேர். அதனால சரஹா சரீராணி, இது நம்ம சரீரம் மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளுடைய சரீரம். கொசு சரீரத்திலிருந்து ஆரம்பிச்ச பாம்பு நாய் அத்தனை சரீரத்திலையும் அந்தந்த சரீரம் வளருவதற்கும் அந்த சரீரில் தோணுகின்றதான ஒரு ஸ்வரூபம் பரமாத்மா. நாம் என்னமோ நினைக்கிறோம் நம்ம இதயத்தில் தான் பரமாத்மா இருக்காருன்னு. ஈஸ்வர சர்வபூதானாம், சர்வபூதானாம் எல்லா பிராணிகள்லேருந்து எடுத்துட்டு இருக்க. அந்த பிராணிகள்ல அவரை பார்க்கல, அவளுக்கு தெரியாது. பிராணிகளுக்கு உள்ள இருக்கிறது பரமாத்மான்னு தெரியாது, தெரிஞ்சும் நம்ம பார்க்கல. எத்தனை மனுஷர்கள் பார்க்கறா பாருங்க, உள்ள இருக்கிற பரமாத்மாவை நினைக்கிறாளா? நினைக்கல. ஆனால் அங்க இருக்கிற பரமாத்மாக்கு என்ன பேரு? சரபா அப்படின்னு பேரு. சரபகான்னு ஒரு பிராணி, அந்த பிராணியானது விஷ்ணு சைத்தன்யமாக இருக்கு, அதனால சரபகான்னு பேரு. அதோட இல்லாமல் சரம்னா அம்புன்னு அர்த்தம். இந்த அம்பானது இல்லாத போடப்படுமையானால் எந்த ஒரு பொருளை கண்டு அதில் எய்ம் பண்ணி போட்டோமோ அதை பேதனம் பண்ணிட்டு வரும். அதான் அந்த அம்புக்கும் ஒரு விசேஷம். வில்லு இங்கே தான் உங்கள் கையிலேயே இருக்கும், வில்லு போயிடாது. வில்லு உங்கள் கையிலேயே இருக்கும், அம்பு மட்டும் வில்லுலேருந்து கிளம்பி போகிறது. எந்த பொருளில் போட்டாலும் அந்த பொருளை போய் பொழந்துட்டு வர்றது. இது சாதாரணமாக சரம்னு பேர். அந்த அம்புக்கு சரம்னு பேர். சூரியனுக்கு நிறைய சரங்கள் இருக்கு. சரங்கள்னு என்ன? கிரணங்கள். அந்த கிரணங்கள் ஒளிக்கின்றது. அதே போல பரமாத்மாவுக்கு நிறைய கிரணங்கள் இருக்கு. இந்த கிரணங்கள் என்ன பண்றது? நிஜமா இந்த கிரணங்கள் தான் ஒளிக்கின்றது. இந்த ஒளி தான் சூரியன் இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ஒளியை தான் வாங்கிட்டு சூரியன் தானா பிரகாசிக்கிறார். வெயிலில் கண்ணாடியை வச்சோமையானால் கண்ணாடி கிரணங்கள்லாம் எப்படி ரூமுக்குள்ள போய் அந்த ரூமில் செவத்தில் அது சூரியன் மாதிரி நன்றாக ஒளியை கொடுக்கறதோ, அதே விதமாக பகவானுடைய ஒளியானது சூரியன் இடத்துல பட்டு அந்த சூரியனும் ஒளிக்கிறார், சூரியனுடைய கிரணங்களும் ஒளிக்கிறது. ஸோ நிஜமாக பிரகாசம் எங்கே இருக்க? பகவானுடைய பிரகாசம் தான் நிஜமான பிரகாசம். அதான் சூரியன் இடத்துல சந்திரன் இடத்துல நெருப்பு இடத்துல எங்கே இருக்க? ந தத் பாசகதே சூரியோ நசதங்கோ ந பாவகா யத்யத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதோட மட்டும் இல்லை, சூரியனிடத்தில் இருக்கிற ஒளியோ சந்திரனிடத்தில் எல்லாம் எவ்வளியும் தான் பகவான் சொல்லிகிட்டே இருக்கார். ஆகையால் யதாதித்ய கதம் தேஜா ஜெகத் பாசகதே அகிலம், எந்த சூரியனுடைய ஒளியானது உலகத்தை முழுக்க பிரகாசிக்கிறதோ, எச்சந்திரமசி எச்சோ சந்திரனிடத்தில் இருக்கிறதோ அல்லது மற்ற இடங்களில் இருக்கிறதோ எல்லாம் என்னுடைய ஒளின்னு சொன்னார் அல்லவா? அதே மாதிரி அந்த பரமாத்மாவுடைய ஒளி தான் சூரியனிடத்தில் இருக்கு. ஆகையால் அந்த பரமாத்மாவுக்கு என்ன பேரு? சரபான்னு பேரு. சரி, அதுல சரபோ பீமஹா. அடுத்த நாம பகவானுக்கு என்ன பேரு? பீமஹா. பயங்கரமானவர் நன்னா இல்லை சார். ஒரு வியக்தியை நம்ம பூஜை பண்ணும்போது அவர் ரொம்ப பயங்கரமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை. என்ன, இந்த பயமானது துஷ்டால கொல்றதுக்காக இருக்கு. ருத்ர நம உக்ராயத பீமாயஜா, அவர் நம உக்ராயஜாங்கிற பீமாயஜாங்கிற யாருக்கு என்ன? அதெல்லாம் சத்ருக்களை கொல்றதுக்காக அவர் அப்படிப்பட்டதான உருவத்தை எடுத்து கொண்டிருக்கார். அதே நமக்கு வருமான யா தேதனோ, எது சந்தமமான ஒரு தரு எது இருக்கோ அதை என்னட இருக்கட்டும், சௌக்கியமான ஒரு சரீரம் இருக்கோ அது என்னிடத்துல காமிங்கோ, உக்கிரமானதெல்லாம் சத்ருக்களை கொல்றதுக்காக பாருங்க அப்படின்னு சொல்றது. அதே போலயே நம்ம சாதாரணமாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவதைகள் கையில் ஏன் சார் கத்தி கபடாலாம் வச்சுருக்கு? நம்ம தான் நம்ம கத்தி கையில் வச்சுக்கிறோமா? ஏதோ காய்கறி இருக்கிறப்ப நறுக்கிற சுற்றி போயில தவிர மற்ற தவங்களை கத்தி சக்கரம் இது ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோமா? இல்லையே. எந்த பகவானை பார்த்தாலும் அவர் கோடாலி வச்சுருக்காரு வந்து நன்னா இல்லையே. இப்படி எல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தா அது ஒரு சௌங்கியம், ஒரு சிம்பல். அது என்ன வழிபட்டா நீங்க இதெல்லாம் ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கா? சாதாரணமாக மகாவிஷ்ணு கையில் சக்கரம் இருக்கு. இந்த சக்கரமானது என்ன சொல்றது? கால சக்கரத்தை சொல்றது. நீங்க ஏமாந்து போகாதீங்க. நீங்க எதை எழுந்தாலும் மறுபடியும் அடைஞ்சு விடலாம். காலத்தை விட்டுறா மறுபடியும் அடைய முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணேன்னா அந்த டைம் அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு 1000 ஜபிக்கலாங்கிறது இன்னைக்கு நேமே விட்டுறா போச்சு. நாளைக்கு சேர்த்து பண்ணலாம், நாளைக்கு 2000 பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பண்ண வேண்டியது போச்சு தானே. இந்த மனுஷனுடைய பிறவியானது ரொம்ப அரிதான பிறவி. இந்த பிறவியில் சமயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பப்போ சமயம் கிடைக்குமோ அப்பப்போ உபயோகப்படுத்தி கொள்ளணும். இது நீங்கள் பிறந்தப்பவே சொல்ல வேண்டாமா சார்? நீங்கள் இப்போ 40 வயது ஆயிடுதே, 30 வயது ஆயிடுதே, எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டேனே. அது கவலை இல்லை. பகவான் சொல்கிறார், எப்போ அறிந்தாலும் என்ன அடையலாம். இப்போ 30 வயது ஆயிடுது, 40 வயது ஆயிடுது, கவலைப்பட வேண்டாம். இப்போவாது ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். இப்படி பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டு அவருடைய மந்திரத்தை பாடிக்கொண்டு இருந்தோமையானால் நிச்சயமாக ஒரு மனிதனானவன் முன்னுக்கு வரலாம். இந்த சம்பவத்தை சூச்சனை பண்ணுறதுக்காகத்தான் அவர் கையில் சக்கராயுதம் வச்சுட்டுருக்கார். அவர் கையில் கதை வச்சுட்டுருக்கார் பார்த்தீங்களா? எதுக்குன்னா இந்த கதையானது சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு. மனுஷால் எல்லோருக்குமே சோம்பேறித்தனம் இருக்கு. அது இருக்கா இல்லையான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். லெட்டர் வந்து அதுக்கு ரிப்ளை போடுன்னு 4-5 நாள் ஆனால் நான் பார்க்க நினைச்சேன் சார் போடுறேங்கிறோம். அவரும் ரொம்ப அர்ஜென்ட்னு எழுதியிருக்கார். என்னடா சார், ஆ ஆட்டம் அப்படி. அதில் டெலிஃபோன் வந்த பிறகு இப்போ லெட்டருக்கு போடுறதே இல்லை, எழுதுறதே இல்லை யாரும். அப்போ என்னாச்சு? இந்த சேம்பேறித்தனம் நமக்கு இருக்கோ இல்லையோ, எது முக்கியமாக இருக்கோ அதை பண்ணாமல் இருக்கோமோ இல்லையோ, இந்த சேம்பேறித்தனம் போகணுங்கிறதுக்காக தான் கையில் கதை வச்சுருக்காரா? எதற்காக? அந்த சேம்பேறித்தனம் நான் அடித்து கொண்டுபடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. உங்கள் இதயமாக நன்றாக மலரணும், பக்தி வளரணும். அந்த பக்தி வளரணுங்கிறதுக்காக தான் கையில் தாமரையை வச்சுட்ருக்கார். எல்லாத்துக்கு மேலே மனுஷனுக்கு வேண்டியது அறிவப்பா. அந்த அறிவு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அந்த அறிவால் தான் என்னை அடைய முடியும். அறிவானது பக்தியோடு சேர்ந்து சேருமையானால் இப்பிறவில் என்னுடைய பாதங்களை அடையலாம் என்பதற்காகத்தான் சங்கரத்தை கையில் வச்சுட்ருக்கார். இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு ஆயுதங்களை வச்சுட்டுருக்கு. அம்பாள் கையில் ராகஸ்வரூப பாஷாட்ய குரோதாகாரங்குசோஜ்வலா. அம்பாளை கையில் பாசம் இருக்கா போல் நீங்கள் நினைச்சலையானால் உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள்லாம் போயிடும். கோபத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் சமயத்தில் வர்றது பாருங்கோ, பிளட் ப்ரெஷரோடு சேர்ந்து கோபம் வருது. எதிரால் அப்படியே கடித்து சாப்பிடலாங்கிற அளவுக்கு கோபம் வருது உங்களுக்கு. ஏ சுவாமி அவ்வளோ கோபம். கோபம் போகணும்னு என்ன பண்ணணும்னு, அம்பாள் கையில் அங்குஷம் இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. அந்த அங்குஷமாக இருக்கப்படி தியானம் பண்ணலையானால் என்ன ஆகும்? உங்களுடைய கோபமானது குறையும், நாளடவில் குறைஞ்சி போயிடும். இப்படி ஒவ்வொரு ஸ்வரூபமும் ஒவ்வொரு ஆயுதமும் எல்லாவற்றுக்கும் சொல்லியிருக்க. இந்த ஆயுதங்கள்லாம் இருந்துட்டு ஒரு பீமமாக பயங்கரமாக ஒரு ரூபத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னு, அது உங்களுக்கு பயமூட்டணும்னு இல்லை, உங்களுடைய பயத்தை போக்கணுங்கிறதுக்காக. நான் கவனிச்சுக்கிற எல்லாவற்றையும், உனக்கு வாழ்க்கையில் எந்தெந்த இடையூறு வருமோ அத்தனை இடையூறையும் நீக்கி நான் க்ஷேமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லத்தக்காகத்தான் இத்தர ஆயுதங்கள்லாம் பகவானிடத்தில் இருக்கு. இதான் ஆயுதங்களுடைய தாத்பரியம். ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் தனித்தனி மந்திரம் உண்டு. சக்கரம்னு சுதர்சன மந்திரம்னு ஒன்று இருக்கு. அதே போலயே பத்மம்னு பத்ம மந்திரம் இருக்கு. சங்கத்துக்கு ஞானப்பிரதானமாக மந்திரம் இருக்கு. அதே போல பாசத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அங்குஷத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. தனித்தனியாக மந்திர வடிவமாகவும் அந்தந்த இவங்கள் இருக்குன்னு தந்திரசாஸ்திரங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அதே போல அந்த பீமமான ஒரு ஸ்வரூபம் என்ன காட்டுறது? நமக்கு நம்மளால ஜெயிக்க முடியாததான எல்லா விதமான பிரதிபந்தங்களையும் இடையூறுகளையும் நீக்கி உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காகத்தான் பகவான் இத்தனை ஆயுதங்களை வச்சுட்டுருக்க. இல்லைன்னா எப்பொழுதும் கையிலேயே ஆயுதம் வச்சுருந்தா எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? உமக்கா அத்தனையும் சகிச்சுட்டுருக்கார். பீஷா ஸ்மாத்வாத பவதே பீஷா புதேதி சூர்யா பீஷா இந்திரஷ்டாக்னிஷ மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. உபநிடதம் எல்லாம் சொல்கிறது இவர் நடத்தில் நடிக்கித்தான் சூரியன் கரெக்டாக உதிக்கிறார் சார். காலமே 6 மணிக்கு சூரியோதயம், 1 செகண்ட் முன்னாலேயும் பின்னாலேயும் போகாது, கரெக்டாக சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறார். இவ்வளவு விசேஷமாக சக்தி உள்ளதான சூரியன் சரியா உதிக்கிறார்னா அவருக்கு பின்னால அவரையும் கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்குன்னு தெரியணும். அதே போல சந்திரன், அதே போல காத்து. ஒரு இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன் நினைச்சார்னா காரணம் நமக்கு அதே இல்லைன்னா மாஸ்ட் டெத்து தான், எல்லாருக்கும் நான் போயிடும். அதனால என்ன, காத்து எப்பொழுதும் அசைஞ்சுட்டே இருக்காரு, ஒரு இடத்துல நிக்க மாட்டார். மிருத்யு பகவான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கார். அந்த பகவானுடைய ஒரு பயத்துக்காக பயா தஸ்யாக்னி தபதி பயா தபதி சூர்யா அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. ஆகையால் பகவான் பீமஸ்வரூபமாக இருக்கார். அதனால அதுலஸ்வர போ பீமா விபேதி அஸ்மாத் சர்வம் இது பீமா. இவர் நடத்துறது உலகம் முழுக்க நடுங்கிறது சார், பயப்படுறது சார். இது இருக்கணும், எப்படி இருக்கணும்னு அவர் அதட்டப்படாது, அவர் பிராணிகளை ஒன்றும் இம்சப்படப்படுத்தாது. ஆனால் அவரை கண்டா பயம் இருக்கணும். ஆத்துல அம்மாவை கண்டா குழந்தைய பயம் உண்டோ? நிச்சயம் கிடையாது. எந்த அம்மாவை கண்டாலோ அந்த குழந்தைகளை நம்ம பண்ணாதேன்னா பண்ணும். என்னடா அந்த அம்மா நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியம். அப்பா வந்துட்டார்னா அப்படி ஒரு மூலையில் உட்கார்றது கொஞ்ச நேரம் அப்பா செல்லம் கொடுக்குற பரியந்தம். அது வரைக்கும் என்னடா இவரும் அடுக்கி போறாரா இல்லை கொண்டு போறாரா, இருந்தாலும் அது ஒரு பயம். அதே போல பாருங்க கிளாஸ்ல டீச்சர்னா எங்க மிஸ் சொல்லியிருந்து இப்படி அப்படிங்கிறது அந்த குழந்தை. என்னப்பா அப்படி இருக்கு என்ன, அந்த மிஸ்ஸ கண்டா பயம், என்ன ராட்சசியா காளி மாதாவா ஏன் அதை கண்டா பயப்படுறார் அந்த அந்த பொசிஷன்ல இருக்கிறவா, என்ன மிஸ் ஏதாவது பண்ணுவாளுவோன்னு சின்ன பதில இருந்தே ஒரு பயம். அதே மாதிரி அந்த பயமானது அவ நிஜமாவே ஹிம்சை பண்ணப்படாது, ஆனா என்ன அவளை கண்டா ஒரு பயம் இருக்கணும். அதனாலதான் எல்லா காரியமும் இருக்கும். பயமானது பின்னால வினயமாக மாறும். பயம் இருந்தால்தான் டிசிப்ளின் வரும். குழந்தைகள்லாம் ஏன் ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அந்த கிரமசிக்ஷணம் வேண்டாமா வாழ்க்கையில? அந்த கிரமசிக்ஷணைக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கறதுனாலதான் ஒரு பயம்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். ஆனா அந்த பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்ணி விடக்கூடாது. இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன பண்ற, நீ தப்பு பண்ண உமாச்சு கண்ணை குத்தி விடுறாங்கிற இப்படி எல்லாம் சொல்லப்படாது. ஏன்னா பகவான் இடத்துலயே வேற விதமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்றான், அப்படி இருக்கப்படாது. ஆனா அந்த பயமானது எப்படி இருக்கணும், மகத்துவ சமான அதிகரணமாக இருக்கணும், சுலபமாகவும் இருக்கணும், ஜனங்களுக்கு பயமும் இருக்கணும். ராமனை நெருங்க எல்லோரும் பயப்படுவாளாம். ஆனா ராமன் யார் வந்தாலும் ஸ்மிதா பூர்வ பாஷி வரும்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரா, இனிமையா பேசுவார். ஆனா நடுங்கிறது கிட்ட வர்றதுக்கு பயம் எல்லாருக்கும். ஏன்னா இந்த அவ்வளவு உயர்ந்தவர் மரியாதைங்கிறத நீங்க கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லி மரியாதை வரட்டுக்கூடாது. நாம் அந்த அளவுக்கு உயரணும். அவருக்கு அத்தனையும் தெரியும், எல்லாமும் சொல்வார், பரம கருணையோடு இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அதனால அவளுக்கு ஒரு பயம் ஏற்படணும். அந்த பயம்ங்கிறது கௌரவத்தோடு சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த பயம் பகவான் இருக்கு. ஆயால் பீமாதையோ அபாதாதே இது பாணினி ஸ்மிருதே, இப்படி பாணினி சொன்னதுனால இப்படி இருந்தாச்சு. வேதங்கள்ல நம உக்ராயத பீமாயத அப்படின்னு சொல்றது. அதே போலயே முன்ன பீம உபஹத்து முக்ரம் மிருகோன பீம குதரோக ரெட்டா இப்படி எல்லாம் வேதங்கள் சொல்றது அல்லவா. இவைகள்லாம் குதரஹா இருட்டாஹா அப்படின்னு அந்த வேதங்கள்லாம் ரொம்ப பயங்கரமானவர்னு சொல்றது. பயம்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லா காரியமும் ஆகும் அவரால் அப்படின்னு சொல்றதுக்காக. விஷ்ணுதாசன் அதுலஹா சரபஹா பீமஹா சமயஜ்ஞா ஹரிர் ஹரிஹே இப்படின்னு தனித்தனியே பிரித்து படிக்கிறேன். ஆனா எழுதி கிடக்குல அதுல சரபோ பீமஹா சமயஜ்ஞோ ஹரிர் ஹரிஹே அதுல சரபோ அபீமஹா ஏகம் பதார்த்தாதுன்னு பீமஹான்னு பிரிக்கலாம், அபீமஹான்னு படிக்கலாம். அதே போலயே இன்னொரு நாமாவும் பின்னால வரப்போறது. அப்ப பீமஹான்னு சொல்லலாம், அபீமஹான்னு சொல்லலாம். அவர் அபீமன் என்ன, சரபஹானாலே பயங்கரமான வியக்தின்னு சொல்லிவிட்டோம். மறுபடியும் பீமஹான்னு என்ன அர்த்தம், அபீமனா இருக்கார், யாருக்கும் பயத்தை கொடுக்கிறவரா இல்ல, பரமசாந்தஸ்வரூபியா இருக்கார். யாருக்கு சாமி, சன்மார்க்கவர்த்தி நாம் அபீமஹா இனி வா, நல்ல வழியில இருக்கிறவளுக்கு எப்பொழுதும் பயம் இல்லாமல் அவளை காப்பாத்தி கொண்டிருப்பார். அதனால் பகவானுக்கு அபிமஹா என்றதான பெயரும் உண்டு. பீமஹான்னு ஒரு பேரு, அபிமஹான்னு ஒரு பேரு. சரி, இப்படி சமய சரபோ பீமஹா அப்படி வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது சமயஜ்ஞா.
சமயஜ்ஞ, சமயம் அறிந்தவர்.
இது ரொம்ப வாழ்க்கைக்கு வேண்டியது. இங்கிருந்து தெரியாம சமயம் தெரியாம சில பேர் பண்ணுவார். ஏதோ ஒரு வார்த்தை பேசுவா, எந்த சமயத்துல பேசணுமோ அந்த சமயத்து இல்லாம வேற சமயத்துல பேசுவா. அது வரவாளுக்கு எட்டக்கடையா இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் எந்த சமயத்துல எந்த செயலை பண்ணணும்னு தெரிஞ்சவர் பகவான். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சமயஜ்ஞா. சமம்னு என்னது சார்? சமயம் என்னது? அப்படியே சமயம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமயங்கள். எந்த சமயத்துல யாரு பிறக்கணும், எது வரைக்கும் இருக்கணும், எப்ப அவ வாழ்க்கையை முடிக்கணும், எல்லாம் அவருக்கு தெரிஞ்சது. நம்ம பாட்டுக்கு ஏதோ என்னமோ நினைக்கிறோம், அந்தந்த சமயத்துல அது அது உண்டாகணும் வாழ்க்கையில். அது அது ரொம்ப முக்கியம். பழைய நாள்ல அந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் நம்ம முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால அவ சௌக்கியமா இருந்தா நம்ம எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே வரோம். சின்ன குழந்தைகள்னா ஸ்திரீகள்னா சொன்னால் ஒரு 16-17 வயசு அதுக்குள்ள கல்யாணம் ஆகிடும். 20 வயதுக்கு குழந்தை பெற்றப்பா அவளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்த ஒரு 40-42 வயசுல அவ குழந்தைக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு பேரனும் பிறக்கிறது ஒரு 45-50 வயசுல. இப்ப என்னடா அஜினர், இவ பெண்ணு கல்யாணம் பண்றதே 35. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இவாளுக்கு என்ன அஜினர், 60 ஆயிடுதா? அதுக்குன்னு அந்த குழந்தைகளை இவாளை பார்த்துக்க சொல்லிவிடுற. இதை விட வேற நரக்கம் வேண்டாம். முடியுமா அந்த சந்தர்ப்பத்தில் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ 40-45 வயசுல அவளோட கொஞ்சம் விளையாண்டு ஓடிட்டு போகலாம் நீங்க. ஆனால் 60 வயசுல சின்ன குழந்தைய பார்த்துருந்தோம்னா அந்த குழந்தையும் இவ மல்ல கொடுக்க முடியாது, இவளாலையும் பண்ண முடியாது. இப்படி பண்ணிட்டே இருக்க. இப்போ இது என்ன சமயம் தெரியாம இவ பண்ணதான காரியம்? அந்தந்த காலத்தில் அதாவது ஆயிடணும் படிப்பு. அதுக்கு ஒரு காலம் 16-18 வயசு அதுக்குள்ள படிப்பு முடிச்சாடும் அப்படிங்கிறது. வேதாத்தியத்துக்கு 8 வயசுல அட்டவரம் பிராமண உபநயிதா 8 வயசுல பிராமண குழந்தைக்கு உபநயனம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் 12 வருஷம் அவனுக்கு படிப்பு, 20 வயசு ஆச்சு. அந்த 20 வயசுல அவன் சாஸ்திரங்கள்லாம் வாசித்து வேதங்கள்லாம் வாசித்து சித்தமாயிட்டான். அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடங்கிவிட்டான், தர்ம காரியங்கள் பண்ண தொடங்கினான். இப்போ தர்ம காரியங்கள் பண்ணுறதுன்னா உடம்புல ஒரு சக்தி இருக்கிறப்ப தானே பண்ணணும். 50 வயது இவன் எங்கே பண்ணுறேன்னு ஆரம்பித்தாலே விஷ்ணுக்கிரமான் கிரமதே ஒன்றும் தெரிய வராதுன்னு. ஒரு நாள் காலமே 3 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணினேன், அடுத்த நாள் ஜுரம்னு படுத்துட்டான். எங்கே எங்கேருந்து நடக்கிறதுன்னு பார்க்குறேன். அப்போ என்ன விவகாரம், எந்தெந்த சமயத்தில் எதை பண்ணணுமோ அந்தந்த சமயத்தில் அப்போ பண்ணணும். ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு சின்ன வயசில் பண்ணணும். 65 வயசுக்கு மேலே நான் விரதம் எடுத்துட்டேன்னா இவர் வேணும் பண்ணுவார். ஆனா இருக்கிறவளுக்கு தான் வம்புன்னு அடுத்த நாள் வந்து டாக்டர் கிட்ட இவரை அழிச்சுன்னு போயிட்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு. அந்த சமயத்தை அறிந்து எந்தெந்த சமயத்துல வாழ்க்கையில யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்ததான ஒரு வழியாக வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்க. பகவானை நீங்க நம்புங்க, எல்லா விதமான விவகாரங்களும் அந்தந்த சமயத்துக்கு சேர்ந்து வரும். சின்ன குழந்தைக்கு பிளேடு வாங்கி கொடுத்தோம்னா அது விளையாடுமா? கையின்னு அறுத்துக்கா அப்ப கொடுக்க கூடாது. அதுக்கு ஸ்கூல்ல போகும்பொழுது மெண்டர் தான் வாங்கிக்கணும் பெருசாக இது பண்றதுக்காக. எப்ப பிளேடு கொடுக்கணும், அது நல்ல பெரிய நாயே ஒரு 25-30 வயசு ஆனவரை அப்ப கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்பல், இப்பவே எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். வாழைப்பழம் வேணும்னு குழந்தை அழுதா அம்மா என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழத்தை கொடுப்பாளோ? இல்லப்பா, உங்களுக்கு கல்கட்டு கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், வாழைப்பழம் இன்னைக்கு நல்லா இல்லை இப்படின்னு சொல்லி மாத்துமே தவிர. அதே போல பகவானே நீங்க பிரார்த்திக்கிறீர்கள், எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே நீங்க பகவான் இடத்துல பாதத்தமே பிரதமத்துமே காலம் எழுதி எல்லாமே வேணுங்கள். கோதுமாத்தமே திலாத்தமே முக்காத்தமே எத்தனை வேணும் நீங்க கேட்கிறேன். ஆனா பகவான் என்ன பண்றார், உங்களுக்கு எப்பொழுது எது வேணுமோ அப்பொழுது அதை கொடுக்குறேன். எந்த சந்தர்ப்பம் கொடுக்கணுமோ அதை விட அதிகமாக கொடுக்குறேன். ஆனா எதை கொடுத்தா நீங்க அது அதனால கெட்டு போயிடுவீளோ? அதை இப்ப கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பணம் வேணுமோ அதை விட 100 மடங்கு பணம் கொடுத்தா என்ன அவன் தெரியுமோ, நான் கெட்ட வழிதான் போவேன். பகவான் நான் தியானம் பண்ண மாட்டேன். ஆய பகவான் யார் யாருக்கு எப்பொழுது எது வேணுமோ அதுக்கு தகுந்தா போட அவளுடைய வாழ்க்கையிலையும் முன்னால கொண்டு முன்னுக்கு வரும்படி பாக்குறாரா? ஆகையால் சமயஜ்ஞா. உலகத்துடைய எது பறக்கணும், எது காப்பாற்றப்படணும், எது அழிக்கப்பட வேண்டும், அதே போல எதை அனுகிரகம் பண்ணணும், எதை திரோதானம் மறைக்க பண்ணணும், அத்தனையும் அவர் அறிந்து பண்ணிட்டு இருக்கார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமயம் இது ஒன்று.
இல்ல ஷட் சமயான் ஜானாதீனி சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவைதம் ஆசிரயம் இப்படிப்பட்டதான ஆறு விதமான சமயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட எப்படி ஒன்னா போயிடணும்? இந்த பக்கத்து ஒரு ராஜா சண்டைக்கு வந்தாரையானால் நமக்கு அவ்வளவு சக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், யுத்தத்துக்கு போகப்படாது, யுத்தத்துக்கு போனா தோத்து போயிடுவாள். ஆக என்ன பண்ணோம், இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிடும். இல்ல அவன் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான், அமிதம் பண்ணிட்டு இருக்கான்னா பலத்தை சேர்த்து வச்சுட்டு யுத்தத்துக்கு போகணும். ஸோ சந்தி விக்கிரகம் யானம் எப்படி ஒன்னா போறது, துவைதம் ஒரு இடத்துல இருக்கிறது, துவைதம் இருக்கிறவாதக்குள்ள இப்படி ஆசிரியம், இப்படிப்பட்டதான சமயங்களை எல்லாம் அறிந்து அதுக்கு தகுந்த எல்லா காரியங்களும் பற்றவர் சமயஜ்ஞா. இப்ப பகவான் பத்தியில இவைகள்லாம் நமக்கு தெரியாது. ராஜநீதியில இருக்கக்கூடியதான அத்தனை சமயங்களையும் அத்தனை விதமான நீதிகளையும் அறிந்தவர், ஆகையால் பகவானுக்கு சமயஜ்ஞான்னு பேர். வாழ்க்கையில வரக்கூடியதான எந்தெந்த சந்தர்ப்பத்துல எதெது யாருக்கு வேணுமோ அத்தனை சமயங்களும் அறிந்தவர், காலத்தினுடைய போக்கை அறிந்தவர் ஒரு அர்த்தம். ரெண்டாவது இப்படிப்பட்டதான ராஜநீதியில இருக்கக்கூடியதான சமயங்களை அறிந்தவர். அதுக்கப்புறம் சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம் சாத்தியம் இச்சாத்தியசியா, எல்லா பிராணிகளுக்கும் எல்லோரையும் சமமா பார்க்க கத்துக்கணும். நம்ம சமமா இல்லை, இந்த சமமா தான் இருக்கேங்கிற சமமா இல்லை. யோஜனை படி பாருங்க, பணக்காரர்களாக இருந்தா அவளோட நீங்க பழகிறது வேற, ஏழைகளாக இருந்தா அவளோட பழகிறது வேற, அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். அதே போல உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா அவளோட ரொம்ப பழகிறேன், தெரியாதவாளான்னா என்ன சார் ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கள். அதான் உங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சதுன்னா அவள் பக்கத்தில் உட்காந்து மணிக்கணக்காக ஒரு உங்க பேசுகிறேன். அப்போ எல்லாரையும் சமமாக பார்க்கல நம்ம, ஆனால் பகவான் எல்லோரையும் சமமாக பார்க்குறார். எல்லோருடைய இதயத்திலையும் அவர் இருக்கார், எல்லோருக்கும் எது வேணுனாலும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டவர் சமமாக பார்க்கிறது. முதல்ல வேதாந்தம் சொல்லும்பொழுது ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் ஜகத்யாம் ஜகத், உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் தெய்வமாக பாரு, எல்லாவற்றையும் ஏற்றத்தாழ்வுகள் அற்றதாக பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது அனுஷ்டானம் பண்றதில்லை. அப்படி பண்றவா சில பேர், அப்படி இருக்கிறவாதான் பக்தாள ரொம்ப உயர்ந்தவர். பிரஹ்லாதன் சொல்ற சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்யா, விட்டு புராணத்துல பகவானுக்கு ஆராதனம் பண்றது என்ன, சமமாக பார்க்கறது ஆராதனம், எல்லோரும் ஒன்றாக எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறேன் பார்த்தேடா, அதுதான் நான் பகவானுக்கு ஆராதனம். அப்படிப்பட்டதான சமயஜ்ஞா. இப்ப எப்படி பிரிச்சேன், சமயஜ்ஞா முதல்ல நான் சமயத்தை அறிந்தவர், ஸோ சமயஜ்ஞா. இப்ப என்ன பிரிச்சேன், சமயஜ்ஞா சமமா இருக்கிறது யஜ்யம், ஸோ சமயஜ்ஞாங்கிறது எப்படி பிரிச்சேன், பீமஹா அபீமஹான்னு பிரிச்ச போல சமயஜ்ஞா சமயத்தை அறிந்தவர் பகவான், இல்ல சமயஜ்ஞா இப்படின்னு சொல்றது. வேதம் சொல்லும் பொழுது பதபாட்டம்னு ஒன்று இருக்கும், அந்த பதபாட்டம் பேசவில்லை, அதுக்கு வேஷ்டனம்னு சொல்றது. சமயஜ்ஞே சமயஜ்ஞா இல்லை சமயஜ்ஞே சமயஜ்ஞா இப்படி பிரிஞ்சு காட்டும் வேதத்தில். எதற்காக இது தனி பதம், அது தனி இதுக்கு வேஷ்டனம்னு பேர். எதுக்காக இதி பதம் சேர்த்து சொல்றது, பதத்தை இப்படி பிரித்தேன் என்று சொல்றதுக்காக, இது நமக்கு தெரியணும். என்ன அப்படி தெரிஞ்சாத்தானே நமக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தினுடைய அர்த்தம் சமயஜ்ஞான்னு பிரிக்கிறேடா இல்லை சமயஜ்ஞான்னு பிரிக்கிறேடா, அது வரணும். ஸோ சமாசம் எங்கெங்கே வந்தாலும் அந்த சமாசத்துக்கு வேஷ்டனம் பண்ணி சொல்வதுங்கிறது வேதத்தில் ஒரு வழக்கம். ஏன் சுவாமி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஏன் கனம் சொல்கிறார் இப்படின்னு நம்ம நினைக்கலாம். சொன்ன வார்த்தையே சொல்ல திருப்பி திருப்பி அதே மாமா மாமா சொல்லிட்டு இருக்காரு, என்ன விவகாரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன அது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம். அதோட மட்டும் இல்லை, வேதத்தினுடைய பதங்கள் இருக்கு, அதில் ஒவ்வொரு பதத்தையும் நீங்கள் சொன்னேன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஹரிநாமோச்சாரணம் பண்ண பலம். அது வேதம் எந்த எந்த சமயத்தில் எந்த மந்திரம் சொன்னாலும் அது காதால கேட்டேலையானால் அத்தனை அக்ஷரங்களும் ஆயிரம் ஹரிநாமாக்கள் சொன்னால் எவ்வளோ பலமோ அவ்வளோ பலம். அப்படி இருக்கிற காலத்தை நம்ம என்ன பண்ணணும், யாராவது வேதம் சொல்லுன்றத நிம்மதியாக இருந்து கேட்கணும். அதுதான் வழக்கம். பழைய நாளில் விவாகாதிகளுக்கெல்லாம் முகூர்த்தத்துக்கு தான் போவான், முகூர்த்தத்துக்கு போனால் அங்கேயே உட்கார்ந்துட்டு கேட்பான், சத்தம் பண்ணாமல் பேசாமல் கேட்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முகூர்த்தத்துக்கு போகிறதே இல்லை. ஏன்னா அவள் முகூர்த்தத்துலேயே ஆஃபீஸுக்கு போகிற சமயத்தில் வைக்கிறேன் சார், ஒன்பது மணிக்கு முகூர்த்தம்னா அவனுக்கு லீவும் போட முடியாது போகவும் முடியாது அப்படி போகும். அதனால் ரிசப்ஷனுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஆகாரமும் ரிசப்ஷன் தான் நமக்கு இஷ்டமாக இருக்குது, முகூர்த்தத்தில் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்கேன், ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் விவகாரம் என்னென்ன, எங்கே போகணும், முகூர்த்தத்துக்கு போகணும், அங்கே சொல்லக்கூடியதால வேத மந்திரங்களை கேட்கணும். விவாகங்கிறது ஏதோ நமக்கானது மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கு விவாகம் பொழுது அந்தந்த மந்திரங்களை கேட்டால் நமக்கு அந்த வைவாகிக்க வந்த ஒன்றாக ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எல்லா விஷயத்துக்கும் போகிறது. இதையெல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறவர் பகவான். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன், சமயஜ்ஞா, சமயஜ்ஞா. இதை பாருங்க, சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம், எல்லா பிராணிகளையும் சமமாக பார்ப்பதே யாகம். சாத்திய சாது அஸ்யா, இந்த யாகம் தான் அவருக்கு ரொம்ப பிடித்ததான யாகம். அக்னிஹோத்திரம் பண்றேன், ஜோதிஷ்டோமம் பண்றேன், பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல். ஆனா இதை விட இதை எல்லோரும் பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த யஜ்யம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆயல் சமத்தமாராதனம் அச்சுதஸ்யா இது பிரஹ்லாத வச்சனா. சரி, யார் சொல்லியிருக்கார் சுவாமி, ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரஹ்லாதன் சொல்லியிருக்கார். ரொம்ப உயர்ந்ததான ஒரு பக்தன் பிரஹ்லாதன். வாழ்க்கையில் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் அப்பா அவருக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்து அவளை கொல்லணும்னு பார்த்தார். ஆனால் பகவான் ஒவ்வொரு பதே பதே யாரும் மிதித்தாலும் பிராணனை போகலை, பெரிய பெரிய பாம்பால் கடிக்கப்பட்டாலும் பிராணனை போகலை, நெருப்பில் தள்ளினார், நெருப்பு சுடலை. காரணம் என்னன்னா, அந்த நெருப்புக்குள்ளே இருக்கக்கூடியதான சக்தியும் எங்கள் பகவான் தான் அல்லவா. என்னுடைய பக்தனை நீங்கள் நெருப்பில் போட்டால் போச்சுக்குமா, ஒன்றும் போகலேன்னு. ஏன், அச்சேத்யோ யமதா யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவதா நித்ய சர்வகத ஸ்தாடோ அதலோயம் சநாதனா அப்படின்னு அவரை ஒன்றும் எதுவும் பண்ண முடியல. மலையிலேருந்து கீழே தள்ளினாலும் சௌக்கியமாக இறங்கி வந்திருக்கான். இந்த குழந்தையை கொல்ல முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி தான் நீ பார்க்குற பகவான் எங்கே இருக்கியா அப்படின்னு கேட்டார். எங்கும் இருக்காரேன்னு. இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டார், எனக்கு காணப்பட்டு இருக்கார். தூணை அடித்தார், பகவான் அதுக்குள்ளேயே இருந்து உத்பூதமாய் நரசிம்மனாக அவதாரம் பண்ணி அப்பொழுதே அடுத்த க்ஷணம் துஷ்டசம்ஹாரம் பண்ணி முடித்தார். ஆகையால் அவதாரங்களுக்குள்ள நரசிம்ம அவதாரம் ரொம்ப விசேஷம். ஏண்டா, சீக்கிர பலப்பிரதம், நினச்ச மாத்திரத்தினாலேயே எல்லா காரியமும் ஆயிடும். அதனால தான் நரசிம்ம அவதாரத்துக்கு ரொம்ப விசேஷம். லட்சுமி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம் அப்படின்னு நரசிம்மருடைய அவதாரம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சமயஜா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாம ஹவிர் ஹரிஹி, ஹவிஹி ஹரிஹி அப்புறம் இருக்கட்டும், ஒன்னா நாம ஹவிர் ஹரிஹி. ஹவிஸை ஹரணம் பண்ணுவர், யஜ்யத்தில் கொடுக்கக்கூடியதான திரவியத்துக்கு ஹவிஸ்ன்னு பேர். இதை தெரிஞ்சுக்கணும். சம்பிரதாயத்தில் ஆற்றுல என்ன பண்ணிருக்கேன்னா, சமைச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போல்லாம் பழைய நாளில் ஹவிஸு பண்ணுறேன்னு சொல்லுவேன். இந்த ஹவிஸுன்னு அவளுக்கு அர்த்தம் ஒன்றும் புரியாது, இருந்தாலும் இந்த வழக்கமாக வந்துடுது, ஹவிஸை பண்ணுறேன் அப்படி. ஹவிஸுன்னு என்ன, சமையல்னு அர்த்தம். அது என்ன சமையலுக்கு ஹவிஸுன்னு பேர் என்ன, நீங்கள் சமைச்சு அதை யாருக்காக சமைச்சுக்கிறேன், உங்களுக்காக இல்லை, அது யாருக்க, பகவானுக்காக. பகவானுக்காக சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா நீங்கள் சாப்பிட. எக்கே செட்டா ஜனசந்தா முச்சந்தே தேபி கில்விடையே, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும். ஸோ சமைக்கிறது யாருக்கு, பகவானுக்காக. அந்த அன்னம்ங்கிறது ஒன்று இருக்கு, அன்னம் பிரம்மே திவ்யதானாது, எல்லோருக்கும் அந்த அன்னமானது பிரம்மம் மாதிரி. ஏன்னா அந்த அன்னத்தினால்தான் நம்ம பிறந்திருக்கோம். அன்னம் கிடைக்கலன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அன்னத்தை சாப்பிட்டுத்தானே வளர்ந்துட்டு, அன்னம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மனுஷனுக்கு பேசிக் நீடுன்னு சாப்பிட்றதுக்கு அன்னம் வேணும். அந்த அன்னம் கடைசி நாள் வரைக்கும் கிடைக்கும், கிடைக்கணும். கிடைக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் கடித்து மென்று சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்ணிட்டு இருக்கணும். அது அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசு பிரம்ம பச்சசேனா மகான் கீர்த்தியா. ஸ்ருதி சொல்றது அன்னவான் பவதே, நிறைய அன்னம் இருக்கும், ஆம் நிறைய இருக்கும், இவரால் சாப்பிட முடியாது, என்ன பிரயோஜனம். அன்னாதோ பவதி, அன்னத்தை அவரே பிழிஞ்சு அவரே வாயில் கொண்டு அவரே சாப்பிடுறது, அது ஒரு பாக்கியம்னு. கடைசி நாள் வரைக்கும் நம்மளே சாப்பிடணும், சாப்பிட்டது ஜீர்ணம் வேற ஆகணும், ஏதோ அஜீர்ணம் சாப்பிட முடியலன்னு சொல்லப்படாது, ஜீர்ணம் ஆச்சு சாப்பிடணும். அப்படி பலசாலியா சௌக்கியமா இருக்கடா அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்றது வேதங்கள். அப்படி அந்த அன்னங்கள் இருக்க அதுக்கு என்ன பேரு, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான அன்னம், அதுக்கு ஹவிஸ்ன்னு பேர். ஸோ தினந்தோறும் அன்னம் நீங்க பண்ணும்பொழுது எப்படி பழைக்கடா, பகவானுக்காக அன்னத்தை செஞ்சாரு செய்யுது, இது இன்னாருக்கு இஷ்டம், எங்க அதுல குழந்தைக்கு ரொம்ப இஷ்டம், அதனால இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் வேண்டாம் நான் சொன்னேன், உங்களுக்கு எது இஷ்டமோ பண்ணிக்கோ, குழந்தைகளுக்கு எது இஷ்டமோ பண்ணுங்க. ஆனா எப்ப பண்ணும்பொழுதோ அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்க பதில அது பகவானுக்காக நினைச்சு பண்ணுங்களேன். பகவானுக்கு காட்டிவிட்டு அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், ஒரு பருக்க கூட எடுத்துட்டு போட்டார். ஆனா விவகாரம் என்னன்னா, அவருக்கு நிவேதனம் பண்ணி பிறகு சாப்பிட்டா ஏன்னால் அன்னத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா அது போயிடும். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு நம்ம அன்னத்தை சாப்பிடுறோம், இந்த அன்னத்துக்கு பின்னால எவ்வளவு ஒரு எஃபர்ட் இருக்குன்னு பார்த்தேட, அந்த உழவனானோ அதுக்காக எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு 10 மாதம் 1 வருஷம் அதுக்காக அந்த பூமியை இது பண்ணி சாகுபடி பண்ணி அந்த சமயம் வரைக்கும் பார்த்து காத்துருந்து அந்த ஆடு மாடு மேயாம பார்த்து அதை எடுத்து அதை கட் பண்ணி இப்போ உழைப்பு அதுல இருக்கு. அதை யாராரோ கொண்டு வந்து அந்த உங்க இடத்துக்கு எங்கே வளர்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்து கொடுத்து இவ்வளவு கட்டப்பட்ட சம்பாதிச்சதான அந்த அன்னத்தை இவனுக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தூக்கி அப்படியே போடுறா சார், வீடு முழுக்க வேஸ்ட் ஆக்கிடுறா சார். அன்னத்தை எப்பொழுதும் அன்னம் நிந்தியா தத் விரதம், அன்னத்தை வையாத தத் விரதம், இது பெரிய விரதம். விரதம்னா விரதம் கெட்டு போச்சுன்னா பாபம் வரும். ஸோ அன்னத்தை வையப்படாது. அன்னம் பகு பொருவேதா தத் விரதம், அன்னமானது நிறைய பண்ணணும். எதற்காக, நீங்களும் சாப்பிடணும், யாராவது அதிதி வந்தா வாழ கொடுக்கணும், யாராவது வந்தா முதல்ல வாங்க உட்காருவா. நம்ம அதுல இதான் வழக்கம், யாரு வந்தாலும் முதல்ல காலம் பண்ண வாங்க, என்ன சுவாமி இருக்கிறது சாப்பிட்டு போங்க, ஐயோ உமக்காக பஞ்சபட்சி பிரமாணங்கள்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை, இருக்கிற ரசம் சாரும் அந்த வயதுக்கு கொஞ்சம் போடுறது. இப்படி ஒரு வழக்கம் நம்ம கிராமத்துல எல்லோருக்கும் இருந்தது. அதனாலதான் எல்லோரும் சௌக்கியமா மனசு நிம்மதியா இருந்திருக்கு. யாராத்துக்கு போனாலும் அன்னம் கிடைக்கும். இப்படி இந்த அன்னத்தை விசேஷமாக நம்ம சொல்லிருக்க பார்த்தால இந்த அன்னத்துக்கு என்ன பேரு, ஹவிசு. அந்த ஹவிசை தேவதா ரூபமாக தான் உட்கொள்வதனால் பகவானுக்கு ஹவிர் ஹரி, ஹவிசை உட்கொள்ளவர், ஆகையால் அவருக்கு ஹவிர் ஹரின்னு பேர். எங்கேயோ ஹவிர் பாகம் ஹரதி இது ஹவிர் ஹரி, யஜ்யங்களில் ஹவிர் பாகத்தை உட்கொள்கிறவர், எல்லா ஹவிர் பாகமும் அவருக்கு சேர்ந்ததான். இந்திராய ஸ்வஹா அக்னேய ஸ்வஹா மருத்ய ஸ்வஹா சோமாய ஸ்வஹா, யாருக்காக நீங்க அன்னத்தை போட்டாலோ கடைசியில யஜ்யோபை விஷ்ணு, மகாவிஷ்ணு தான் அந்தந்த உருவத்துல இருந்துருக்கார், அத்தனை ஹவிஸ்வம் அவருக்கு தான் போய் சேர்றது. ஆகையால் ஹவிர் ஹரி அஹம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தா ஜ பிரபு ரேவஜ நதுமாமி பிஜானந்தி தத்வே நாதஸ்த வந்திதே. அஹம் ஹி சர்வ யஜ்ஞானம், எல்லா யஜ்யங்களுக்கும் நான் தான் போக்தா, யஜ்யங்களை நீங்க கொடுக்கறதெல்லாம் அனுபவிக்கிறவன் நான் தான். பிரபு ரேவஜா, நீங்க எதை எந்த எண்ணத்துல கொடுத்தீங்களோ அந்த எண்ணத்துல உங்களுக்கு திருப்பி நான் கொடுக்கறது நான் தான். நீங்க ஏதோ வேணும்னு சொல்லி ஒரு ஹோமம் பண்ணேள், ஆவஹந்தி ஹோமம்னு ஆவஹந்தி விதன்வானா குர்வாணாச்சேரமாத்மனா வாசாம் சிமமகாவத்த அன்னபானேச்ச சர்வதா, அன்னமும் பானமும் நமக்கு எப்பவும் கிடைக்கணும். இந்த மாதிரி பசுமாடு அது இது எப்பவும் சௌக்கியமா இருக்கடா. இந்த ஆவஹந்தி ஹோமம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஆவஹந்தி ஹோமம் பண்ணிக்கணும். ஸ்ரீசுத்த ஹோமம் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்க ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமே தவிர ஆரம்பிச்சதுல 5 நிமிஷம் ஆயிடும். ஆனா அது கூட நம்ம பண்றது பதில அக்னிமுகாவை தேவாஹா, தேவதைகளுக்கெல்லாம் அக்னிமுகமாக பண்ண ஆரம்பிச்சவையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக பலத்தை கொடுக்கும்னு சொல்றது. அப்படி இந்த ஹோமத்துல அதிஷ்டான தெய்வமா யார் இருக்கார், எங்க பரமாத்மா தான் மகாவிஷ்ணு இருக்கார். ஆயார் அஹம் ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தா ச பிரபு தேவஜா இது பகவத் வசனார். அதவா கூயதே ஹவிஹி ஏஷா இது ஏஷ இது ஹவிஷா இது ஹவிஹி, ஹவிஷனால் இவர் தான் ஹோமம் பண்ணப்படுகிறார். ஹவிரூபமாகவே பகவானே இருக்கார். தம் அபத்தன் புருஷம் பதும், ஒரு காலத்துல விராட் புருஷன் இடத்துல புலன்கள் எல்லாம் இந்த பகவானையே ஹோமம் பண்ணித்தான். புருஷ யஜ்யத்தில் புருஷ சுத்தன் நம்ம சொல்லிருக்கோமே, அதே விராட் புருஷன் எனக்கு கொடுக்கிறான் யஜ்யத்தில், கண்ணு காது மூக்கு நாக்கு எனக்கு கொடுக்கிறான் புலன்கள் எல்லாம் சாட்சாத் இந்த பகவானையே ஹோமமா ஹவிசாக போட்டுடுது அப்படின்னு சொல்றது. எதற்காக இப்படி சொல்றதுன்னார். ஹவி ரூபமாக அவர் தான் இருக்கார், ஹவிஸாக அவர் தான் இருக்கார். யஜ்யத்தில் யஜ்யத்தில் போடக்கூடியதான திரவியம் இருக்கு பதில் அது, அதனால அந்த திரவியங்களை பார்த்து போடணும், நல்ல திரவியமாக பார்த்து பொறுக்கி போடணும். ஏதோ ஒன்று நெருப்பில் போட வேண்டியது தானே, நல்ல பொருளாக இருந்தால் இவன் சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பான், முந்திரி பருப்பு அது இது நல்லா இருந்ததுன்னா இவன் வச்சுருப்பான், அது சொத்தை விழுந்ததுன்னா சரி நெருப்பில் போட்டுருந்தோம், விவகாரம் தப்பது. எது நெருப்பில் போடுறீங்களோ பகவானுக்காக கொடுக்குறீங்களோ அது ஆயிரம் மடங்காக உங்களுக்கு வரும், ஞாபகம் வச்சுருங்க. சஹசிர குடம் சிரட்டம் ஆதத்தே ஹிரதம் ரவி, சூரியன் ரோட்டில் இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாதான ஜலத்தை எல்லாம் குடிச்சிடுறார், இழுத்துக்கிறார். அது என்ன பண்ணுறாரு தெரியுமோண்ணா, அவர் தான் வச்சுக்கலை, உங்களுக்காகத்தான் மழையாக கொட்டுற. அந்த மழையாக பெய்யும் பொழுது எந்த அழுக்காக இருந்த ஜலமாக இருந்தாலும் சுத்தமாக மினரல் வாட்டராக வருது சார். என்ன சுவாமின்னு அதான் உங்களுக்கு எங்கேயோ எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடியதான ஜலத்தை எல்லாம் தான் பருகி ஆயிரம் மடங்கு உங்களுக்கு ஜலத்தை கொடுக்குறார் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் பகவானும் நீங்கள் பக்தி சிரத்தையோடு எதை கொடுக்குறீங்களோ அதை தான் பெற்றுக்கொண்டு திரும்பி உங்களுக்கே கொடுக்குறார். எந்த சமயத்தில் உங்களுக்கு எப்போ கொடுத்தா உங்களுக்கு நன்னா இருக்குமோ அதுபோல் கொடுக்குறார். ஆகையால் அவருக்கு என்ன பேர், ஹவிர் ஹரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவா பூயதே ஹவிஷா இது ஹவிஹி அபத்தன் புருடம் பகும் இது ஹவிஷ்வம் ஸ்ரூயதே. அது மட்டும் இல்லாமல் ஹவிஹின்னு தனியாக சொல்லிவிட்டேன், ஹவிர் ஹரிஹிங்கிற நாமாவே ஒரே அர்த்தமாக சொன்னேன் முதல்ல, ஹவிஷை சாப்பிடுவார் அப்படின்னு, ஹவிஷாக இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். அப்போ ஹரிஹின்னு மிஞ்சு இருக்க இது ஹரிஹிங்கிறது என்ன அர்த்தம், ஸ்மிருதி மாத்திரேட பும்சாம் பாபம் சம்சாரம் வா ஹரதி, யாரை நினைத்த மாத்திரத்தினால மனுஷியாளுடைய சகல பாபங்களையும் போக்கடிக்கிறாரோ அவருக்கு ஹரின்னு பேர். ஸ்மிருதே சகல கல்யாண பஜனம் எத்திர ஜாயதே புருஷத்தமஜம் நித்யம் பிரஜாமிசரணம் ஹரிம் ஸ்மிருதி மாத்திரேடயத் பும்சாம். நினைச்ச மாத்திரத்தினால நீங்கள் ஒன்றும் அது இது ஹரின்னு நினைச்சல அவ்வளோதான், அத்தனை பாபத்தையும் போக்கி உங்களுக்கு நல்லத மங்களத்தை கொடுக்கிறார். உங்கள் அத்தில் எப்பொழுதும் நித்திய கல்யாணம் பத்ததோட மேலும் மேலும் நல்லதே நடந்துட்டு இருக்கா போல பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஹரிஹின்னு பேர். அதான் ஹரித்வ ஸ்மிருதி மாத்திரேட பும்சாம் பாபம் சம்சாரம் வா ஹரதீதி. ஒண்ணு ஹரித்வர்ணத்வாத்வா ஹரிஹி, பச்சையா இருக்கார், கிரீன் கலர்ல இருக்கார் அவருக்கு. ஹரம்யகம் சத்மந்திரோணாம் ஹவிர்பாகம் கிரதுஷ்வகம் வர்ணச்சமே ஹரி ஸ்ரேஷ்டா தஸ்மாத் ஹரிரஹம் ஸ்மிருதா. ஹராம்யஹம் சத்மந்திரோணாம், யார் என்னை நினைக்கிறாளோ அவளுடைய எல்லா விதமான பாபங்களையும் நான் போக்குகிறேன். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, கெட்ட கொடுமைய கொடூரமான எண்ணங்கள் இருந்தவர்கள் கூட பகவானை நினைத்த மாத்திரத்தினால் அவளுடைய பாபத்தை எல்லாம் போக்குறாரா. அனிச்சன் நபிதம் ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா. அது எப்படின்னார், இஷ்டமில்லாமல் நெருப்பு தொட்டாலும் தெரியாத நெருப்பு தொட்டாலும் ஐயோ பாவம் குழந்தை தெரியாது என்ன தொட்டா சுடுண்டு அதுக்காக நான் சுடாமல் இருப்பேன்னு சொல்லுமா, நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாது தொட்டாலும் சுடும்னு தெரிஞ்சாலும் தெரியாத போனாலும் சுடத்தான் சுடும். அதே பகவானு யார் நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் அவர் எல்லோருடைய பாப்பத்தையும் போக்கடிக்கிறார். லைட்டு நீங்கள் போட்டாலும் யார் போட்டாலும் இருட்டு போக்குறதோ இல்லையா, வெளிச்சம் வந்ததுமே இருட்டு போகிற மாதிரி பகவானுடைய எண்ணம் உங்கள் மனசுக்கு வந்த மாத்திரத்தினால பாபங்கள் ஓடி போயிடுது. ஆகையால் ஹரிர் ஹரதி பாபாமி துட்டா அனிச்சன்னமிதம் ஸ்ருட்டோ தஹத்யேவகே பாவகா ஹராம்யகம் சத்மந்திரோணாம் ஹவிர்பாகம் க்ரதுஷ்வஹம். எல்லா யக்கியங்களிலும் ஹவிர்பாகமாக நான் இருக்கிறேன். வர்ணஷ்டமே ஹரி ஸ்ரேஷ்டா, அதே போல என்னுடைய கலர் என்ன, கிரீன் கலரில் இருக்கேன். வர்ணஷ்டமே ஹரி ஸ்ரேஷ்டா தஸ்மாத் ஹரிரஹம் ஸ்மிருதா, அதனால எனக்கும் ஹரின்னு பேர். ஹரனுக்கும் இதே அர்த்தம் தான், ஹரன்னு சொன்னால் திருடுறவர்னு அர்த்தம், போக்குறவர்னு அர்த்தம். பகவான் நினைச்ச மாத்திரத்தினால நம்ம மனசில் இருக்கக்கூடியதான சகல விதமான துன்பங்களையும் போக்கிவிடுவார், கவலைகளையும் போக்கிவிடுவார். விசேஷமாக கபாலீஸ்வரன் இந்த ஊருக்கு ரொம்ப விசேஷம், அவர் கபாலி தான், கையில் ஓடத்தான் வச்சுட்ருக்கார். அம்பாள் மட்டும் பாருங்கள், தங்க கிண்ணம் கையில் இருக்கக்கூடியதான கரண்டியில் டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த அம்மா இவருக்கு பிச்சை போட்டுருக்கார். ஆனால் அவர் என்னடா, நீ எப்படியாவது இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்ல பேங்க்ல. நான் இப்படியே இருக்கேன்டான் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன நினைச்ச வாழ்க்கெல்லாம் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுப்பேன். இந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலே போறோங்கிறார் அவர். அப்படி விசேஷம். அப்படி ஏண்டான் அத பகவான் நீங்க வர ஒரு ஒரு தரம் தரைய வடங்கி நிலை என்னால் போறோம். குபேரனுக்கு சீட்டு அனுப்பிச்சிருவார். என்ன ஆயிடுது நர், அவாத்துல நிறைய காசு கொடுத்து அனுப்பு சொல்லணுமா? குபேரன் கிட்ட என்ன விவகாரம்ல, அவர் நவநிதிகளை வச்சுட்டு இருக்க, அந்த குடங்கள்ல தங்கமாக எடுக்க எடுக்க வலுவு புல்லாயிடும்னு. அப்படி நிதி அது பாருங்க, முகாத்துல ரூபா நோட்டு வரிசையா திராறுல இருந்து எடுக்க செலவழிச்ச மறுபடியும் புல்லாயிடுத்துல எப்படி இருக்கும்? அது மாதிரி அவர் ஒன்பது நிதியை வச்சுட்டு இருக்காரா பகவான் குபேரன். அப்படி அத்தனை பேருக்கும் அவளை கொடுப்பார் அப்படின்னு விசேஷமாக. அதனால தான் அவருக்கு ஹரஹான்னு பேர். ஹரஹா பாபம் ஹரதீதி ஹரஹ. அது மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறவருங்கிற அபிப்பிராயத்தில் ஹரஹா. அதே போல ஹரிஹி. அதுக்கப்புறம் அழகான நாம சர்வலட்சண லட்சண்யா லட்சுமி வம்சமி ஜெம்ஜயா சர்வலட்சண லட்சண்யா. உலகத்துல என்னென்ன லட்சணங்கள் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு தான் போகும். கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், அழகுன்னு என்ன, அது அவருடைய சொல்லணும். எதுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றோட அத்தனையும் கரெக்டா அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது பகவான். அதே மாதிரியே கோபமா சரி, சாந்தமா சரி, பக்தானுகிரகமா சரி, துஷ்டசரணமா ரைட், எதது எந்தெந்த அளவுக்கு எப்ப இருக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல அப்படி பார்க்கிறவர். ஆகையால் அவருக்கு சர்வலட்சண லட்சண்யா. இந்த நாம ரொம்ப விசேஷம். ரோட்ல எங்கேயோ போறோம், ஒரு மாதிரி வியக்தியை பார்த்தோம், பகவான் இப்படி நினைக்கணும். ஏன்னா நம்ம சரீரத்தில் அழகோ சரீரத்தில் வசதியோ எல்லாமே பகவான் அனுகிரகத்தில். ஒரு கணம் அது தெரியலன்னா ஒன்றும் சரியாக பண்ணாது. அப்படி கை காலம் இல்லாத போனால் என்ன நினைக்கணும்? அவளுக்கு பகவானை பிரார்த்திக்கணும், இவா சௌக்கியமாக இருக்கணும், அடுத்த ஜென்மாலையாவது எல்லாம் வரணும் அப்படின்னு சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மீவந்தமி செஞ்சயா பிரார்த்தனை பண்ணிக்கணும். போன ஜென்மாவில் என்ன பண்ணினானோ இது கரெக்டாக தான் ஆச்சு, இப்படி இல்லை நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கணும். மைத்ரி கருணா முதிதா மைத்ரி அதிவாசனா லப்யா மகாப்பிரளய சாட்சிணி அப்படிங்கிற மனுஷியாளுக்கு அவசியம் வேண்டியது. நம்மளை விட குறைச்சல இருக்கிறவளுக்கு தய இருக்கணும், அவளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா பகவன் நாமாவை நினைங்க, அவ சௌக்கியமா இருக்கட்டும்னு. அப்படி நினைக்கக்கூடியதா நாம சர்வலட்சண லட்சண்யா சர்வைஹி லட்சணைஹி பிரமாணைஹி லட்சணம் ஞானம் ஜாயதே. கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், மூக்கால மோகிறேன், எது நடந்தாலும் அவரால் தான். எத்வினட்டு எத்தது அது என்ன வினிர்திட்டம் சர்வலட்சண லட்சணம் தத்ர சாது சர்வலட்சண லட்சண்யம் லட்சண்யா. அதனால அது ஒருத்தன் தான் பரமார்த்தமானது. கண்ணு காது மூக்கு நாக்கு ஏதோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். இந்த சரீரம் கிளம்புறதுல கீழ் விழுறப்ப எல்லாம் போயிடும். ஆனால் அந்த பகவான் மட்டும் உமட்டையே இருக்கார். ஆகையால சர்வலட்சண லட்சண்யா. பிறகு லக்ஷ்மிவான் பகவான் மகாவிஷ்ணு எங்கே இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் அங்கே இருந்துகிட்டே இருப்பான். மகாலட்சுமியை மட்டும் விசேஷமாக பூஜை பண்ணிட்டே இருப்பான், ஒன்றும் ஒரு அனுகிரகமும் கிடைக்காது. கூட ஒரு நிமிஷம் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுதா வந்து ஓடி ஓடி வந்துடுவார். விவகாரம் எப்படின்னா எப்போவுமே ஸ்திரீகளுடைய சுவாவம் என்ன, அவளுடைய ஆத்துக்காரருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ கொடுக்குற அது அவ வாஷ்டம். இப்பெல்லாம் மாடனா பேர் வச்சே கூப்பிடுறான், அடை போடான்னு கூப்பிடுறேன். வரக்கூடியதான குழந்தைகள் என்னன்னு புரியல, உங்களை விட கொஞ்சம் பெரியவா தானே வா, பெரியவாளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும், ஒரு சம்ஸ்காரம் இருக்க வேண்டாமா, வேற ஒன்றும் வேண்டாம். அவள் ரொம்ப வசதியில், அவளை விட நீங்கள் ஜாஸ்தியாக படிச்சிருக்கலாம், இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், எந்த ஒரு ஆத்துக்காரன்னு நம்மளை விட ஒரு 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 வயசாவது பெரியவராச்சே, அந்த வயசுக்காவது மரியாதை அதெல்லாம் போயிடுது. ஆனால் தேவதைகள்லாம் எப்படி இருக்காளா, அவ மகாவிஷ்ணுவுக்கு மரியாதை கொடுத்த இடத்துல தான் தான் இருப்பான். கொஞ்சம் மரியாதை கொடுக்கலன்னு என்ன கிளம்பி போயிடுவாளாம் விவகாரம் முழுக்க. அதே மாதிரி தான் பார்வதி பரமேஸ்வராள், பார்வதியானவள் அம்பாள் அனுகிரகம் எப்போ பண்ணவன்னர் ஸ்ரீவித்யோபாசகா நாம் யதா தேவோ வர சிவஹா. வேற ஒன்றும் உங்களை எதிர்பார்க்கல, భవాయ దేవాయ నమః సర్వాయ దేవాయ నమః ஈசானாய தேவாய நமஹ. ஒரு எட்டு ராமாக்கள் தினந்தோறும் காலம் எழுது எல்லோரும் சொல்லலாம், பெண்கள்லாம் சொல்லலாமா சார்? ஒருத்தர் டவுட் கேட்டார், புருஷர் லங்கா தர்சனம் பாராயணம் பண்ணலாமா, ஸ்திரீகள் விஷ்ணு தர்சனம் பாராயணம் பண்ணலாம்? உமக்கு இருக்கிற இந்த டிவிஷனை அங்கே போய் சேர்ந்து வைக்கிறது என்ன விவகாரம்? இங்கே எல்லாம் ஒன்றுதான் சார். ஸ்ரீரூபம் பாஸ்மரே தேவியின் கும்ரூபம் பார்த்து தம்பிகா அதவா நிஷ்கலம் ஜாயே சச்சிதானந்த விக்கிரகம். எல்லாத்துக்கும் மேல சச்சிதானந்த விக்கிரகம் ஒரே ஸ்வரூபம் தான். ஆகையால் எல்லோரும் எல்லாத்தையும் படிக்கலாம். ஆனால் தினந்தோறும் நம்ம காயத்ரி மந்திரம் சொன்னதுமே இந்த எட்டு ராமாக்களை சொல்லிவிட்டேன். பகவான் மனசில் நினச்சா போகிறோம், சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி லக்ஷ்மிவான் மாவட்டம் எப்படி இருக்கார், தான் இருக்கிற இடத்துல தன் இடத்துல இதயத்திலேயே பகவான் அம்பாளை வச்சுருக்காருனா லக்ஷ்மிவான். அதனால சமி திஞ்சயா யுத்தத்தில் எப்பவுமே ஜெயிப்பார். நம்ம வாழ்க்கை யுத்தமாக தான் இருக்கு, சாந்தமாவா இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். காலம்புற எழுந்து எதுக்கோ ஓடுறா சார், தேடிட்டே இருக்கான், அலைச்சல் அலைஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு அலைஞ்சான்னு பேர் வைக்கணும். அலைஞ்சு ஒரு நிமிஷம் சும்மா இருக்கான பாருங்க, இங்க போய் அங்கே போய் அது பண்ணினா தேவலையா, இதை பண்ணினா தேவலையா, இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கானே. இந்த கவலைகளுக்கெல்லாம் பலம் வரணும். அந்த பலம் எப்படி வரணும்? பகவானுடைய அனுகிரகத்தினால. ஆகையால் அவருக்கு சமிதிம் ஜயஹா, யுத்தத்துல ஜெயிக்கிறவர். வாழ்க்கைங்கிற யுத்தத்தில் நாம் ஜெயிச்சு அந்த பகவானுடைய திருவடியை அடைஞ்சு முக்தியை பெறணுங்கிறதுக்காக தான் இப்படி அழகான நாம சமிதி ஜெயா இப்படி அதுல சரபோ தீமோ சமயஜோஹ விர்ஹரி சர்வலட்சண லட்சண்யோ லட்சுமிவான் சமிதி ஜயா அப்படிங்கிற நாமக்களை பார்த்தோம். மேல விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ, மார்க்கம்னா ரூட்னு அர்த்தம். அந்த ரூட் தான் அவர்தான், சில பேர் மார்க்கம்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த மார்க்கம்ங்கிறது மகாவிஷ்ணு என்ன நாம அது சமிஷரோ ரோஹிதோ மார்கோ ஹே துர்காமோதர மகீதரோ மகாபாகோ வேகவானமிஜாதனஹா அப்படின்னு தாமோதர நாம. பகவான் வயத்தில் கயரை கட்டி அம்பாள் யசோதா மாதா பார்த்தாலாம்,